Honorable Yogeshwaran, you have 45 minutes.
கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, 2018 ஆண்டை மையமாக கொண்ட இப்பாதீடு, அதாவது வரவு செலவு திட்டம், சிறந்த நல்ல முன்மொழிவுகளை கொண்டு வந்திருந்தாலும் பல முன்மொழிவுகள் பொருத்தமற்றவையாகவும் இருப்பதையும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அரசாங்கம் எதிர்காலத்தில் தனக்கு கிடைக்கும் எதிர்பார்க்கும் வருமானங்கள், அதற்கான வழிமுறைகளையும், தான் மேற்கொள்ள இருக்கும் செலவினங்களையும், அச்செலவீனமானது எவ்வாறு செலவிடப்படப் போகின்றது என்பதனையும் உள்ளடக்கியதாக தயாரிக்கப்படுவதுதான் இவ்வரவு செலவு திட்டமாகும். இந்த வரவு செலவு திட்டம் ஒரு நாட்டினுடைய பொருளாதார சுவிட்சம் மற்றும் மக்களது வாழ்வாதாரத்தை உயர்த்துவதுடன் எதிர்கால சந்ததியை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் அமையுமாயின் அது சிறப்பானதாகும். ஒரு நாட்டினது எதிர்காலத்தை தீர்மானிப்பது சிறந்த வரவு செலவு திட்டத்தின் பண்பாகும். இந்த வரவு செலவு திட்டமானது சுமார் 3982 பில்லியன் கடை செலவீனமாக கொண்டுள்ளது. இச்செலவீனமானது கடந்த வருடத்தை விட சுமார் 46% அதிகமானது என தெரிய வருகிறது. அவ்வேளை அரசாங்கத்தினது வருமானம் சுமார் 2175 பில்லியன் என எதிர்கூறப்படுகின்றது. இந்த வகையில் இவ்வருடம் 1807 பில்லியன் துண்டு விழும் தொகையாக காணப்படுகின்றது என்று அறிய முடிகின்றது. இங்கு வரவிலும் கூடிய செலவீனமானது ஒரு நிதி சுமையாக காணப்பட்டாலும், இவ் அதிகரித்த செலவானது மக்கள் நலன் ஓம்புகை நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்படுமாக இருந்தால் பற்றாக்குறையான வரவு செலவு திட்டமானது நாட்டினுடைய அபிவிருத்திக்கு நிச்சயமாக வழிவகுக்கும் என்பது வெள்ளிடைமலையாகும். ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தின் செலவுகளை நோக்கும் போது இந்த நல்லாட்சி என கூறும் அரசாங்கத்தின் பாதுகாப்பு அமைச்சுக்கான ஒதுக்கீடானது ஏனைய அமைச்சுக்களை விட அதிகமாக உள்ளது. கடந்த 2017 வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சுக்கு கிட்டத்தட்ட 284 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருந்தது. அது 15.62%. இன்று 2018 வரவு செலவு திட்டத்தில் கிட்டத்தட்ட 290 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது மொத்த நிதியில் சுமார் 14% காணப்படுகிறது. 2017 வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டை விட 2018 வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டில் பாதுகாப்பு அமைச்சுக்கு 6.66 பில்லியன் அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இப்போது பாதுகாப்பு அமைச்சுக்கு இவ்வளவு தொகை நிதி ஒதுக்க வேண்டுமா என கேள்வி எழுப்ப விரும்புகின்றேன். இதன் மூலம் அடைய முயற்சிப்பது யாது என அறிய விரும்புகின்றேன். இன்று படித்த இளைய தலைமுறையினருக்கு தொழில் இல்லை. இளைஞர்கள் தொழிலின்மை விரக்தி நிலையில் உள்ளனர். இந்த நிலையில் பாதுகாப்பு அமைச்சுக்கு அதிகமான நிதியை ஒதுக்குவதால் எமது நாட்டில் விவசாயம் அல்லது கைத்தொழில் அல்லது சேவைத்துறையில் முன்னேற்றம் ஏற்படுத்த முடியுமா? நாட்டிலே குறிப்பாக அதிலும் வடக்கு கிழக்கில் வேலை இல்லாமல் காணப்படும் இளைஞர் யுவதிகளுக்கு இது வேலையை வழங்குமா? கௌரவ பிரதித்த விசாலர் அவர்களே, எமது நாட்டிலே 2009 யுத்தம் மௌனித்து விட்டது. இந்த நிலையிலே இவ்வாறான பெருந்தொகை பணம் பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். எமது நாடு வல்லரசு நாடா? குறிப்பாக எமது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று சாதாரண தரம் உயர்தரம் பல்கலைக்கழகம் என படித்துவிட்டு வேலையின்றி வீதிகளில் இறங்கி நீண்ட காலமாக இளைய தலைமுறையினர் கவன ஈர்ப்பு போராட்டங்களை நடாத்துகின்றனர். இவர்கள் இலங்கை தாய் நாட்டின் மனிதவள சொத்துக்கள். இந்த இளைஞர்களை நாட்டின் உற்பத்திக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய வகையில் மாற்ற வேண்டும். குறிப்பாக வடக்கு கிழக்கில் பாரிய முதலீட்டு திட்டங்களை மற்றும் தொழிற்பேட்டைகளை உருவாக்குங்கள். அதன் மூலம் அவர்களையும் அவர்களை நம்பி வாழ்வோரையும் சமூக பொருளாதார ரீதியில் முன்னேற்றுங்கள். இதுதான் நல்லாட்சி அரசாங்கத்தின் கடமையாகும். இலங்கை சுதந்திரமடைந்த காலப்பகுதியில் 1948 அளவில் எமது மக்களுடைய தலா வருமானம் ஆசியாவில் 3rd இடத்தில் காணப்பட்டது. அதாவது ஆசியாவின் ஜாம்பவான் என்னும் ஜப்பான் 1st, 2nd மலேசியாவும், 3rd இலங்கையும் காணப்பட்டது. இது பொருளியல் ஆய்வாளர்களின் அறிக்கை மூலம் அறிய முடிகிறது. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இதில் நிதியமைச்சர் இல்லாமை வேதனையை தருகின்றது. எங்களது இந்த வரவு செலவு திட்ட உரையின் போது. சிங்கப்பூர், தென்கொரியா மற்றும் பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, சீனா போன்ற நாடுகள் எமது நாட்டை விட பின்தங்கியே காணப்பட்டன. ஆனால் இந்நாடுகளில் தற்போதைய நிலை என்ன? இந்நிலை ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது எது? இந்த நாட்டின் சிற்பிகள் அல்லது வடிவமைப்பாளர்களின் சிந்தனை போக்குகளே இதற்கு காரணமாக இருந்தது. இன்று இலங்கையின் நிலை என்ன? இலங்கையானது கடந்த காலங்களில் பொருளாதாரத்திலும் மற்றும் இதர செயற்பாடுகளிலும் தலைகீழான வளர்ச்சியை பெற்று கொண்டிருந்தது. அதாவது மாட்டின் வால் வளர்ச்சி போன்று கீழ்நோக்கி சென்று கொண்டிருந்தது. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நிதி அமைச்சர் மீது எமது மக்கள் நல்ல மரியாதை வைத்துள்ளனர். அதனை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் அவர் செயற்பட வேண்டும். ஒதுக்கீடுகள் போன்றவற்றில் வடக்கு கிழக்கு மக்களையும் சிந்தித்து செயற்பட வேண்டும். நிதி அமைச்சரே சுட்டிக்காட்டியிருந்தார் சிங்கப்பூர் நாட்டை பற்றி. ஏனெனில் சிங்கப்பூரின் முன்னேற்றத்திற்கு வடிவமைத்தவர் லீ குவான் யூ என்னும் சிங்கப்பூரின் தந்தை. அவர் ஒரு காலத்திலே இலங்கை போன்று வளர்ச்சியடைய வேண்டும் என குறிப்பிட்டார். இன்று எந்த நாடாவது இலங்கை போன்று நாங்களும் வர வேண்டும் என்று விரும்புகின்றார்களா? சிங்கப்பூரானது பல்லின மக்களை பல்வேறு மொழிகளை கொண்டு வேற்றுமைக்குள் ஒற்றுமையாக தளமமைத்து கொண்ட நாடாகும். நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் அவ்வரசாங்கம் உழைத்ததனாலே உலகத்தில் மூளையாகவும் மூலதனமாகவும் செயற்படுகின்றது. இதேவேளை இன்னும் ஒன்றையும் கூற விரும்புகின்றேன். சிங்கப்பூரின் வளர்ச்சியில் தமிழரின் பங்கு மிக பிரதானமாக காணப்படுகிறது. இதனாலேயே இந்தியாவில் எத்தனையோ மொழிகள் இருந்தும் தாய்மொழியே சிங்கப்பூரின் தமிழ் மொழியே சிங்கப்பூரின் அரசகர்ம மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருப்பது தமிழர்களுக்கு பெருமையை தருகின்றது. இதேவேளை தமிழர்கள் அந்நாட்டின் அரசியலில் உச்சநிலையில் பங்களிப்பு செய்திருக்கின்றனர். அந்நாட்டால் அவர்கள் மதிக்கப்படுகின்றனர். இச்செயற்பாட்டை எமது நாட்டின் ஆட்சியாளர்களும் அதிகமாக மக்கள் தொகையை கொண்ட இனத்தவரும் இதனை கற்றுக்கொண்ட பாடமாக எடுத்துக்கொண்டு தாங்களும் இவ்வரசாங்கமும் அவர்களை போன்று பெரும் தன்மையுடன் எம் தமிழ் மக்கள் மீது மனிதாபிமானமாக செயற்பட்டு இவர்களையும் இலங்கை மக்கள் என கருதி எவ்வித ஏற்றத்தாழ்வுமின்றி அரசியலில், பொருளாதார, சமூக, கலாச்சார விடயங்களில் சம உரிமையுடன் வாழ்வதற்கு உரிய வழிகளை மேற்கொள்ளல் அவசியம் என்பதனை இவ்விடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த விடயமாக இவ்வரசும் கொள்கை வகுப்பாளர்களும் முக்கிய கடமையாக இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கூற விரும்புகின்றேன். கௌரவ பிரதி தவிசாளர் அவர்களே, 2018 வரவு செலவு திட்டத்தில் பல முன்மொழிவுகள் சலுகைகளாக காட்டப்பட்டாலும் இது இந்நாட்டின் வறிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என கூற முடியாது. ஏனெனில் கடந்த காலங்களில் வெளியான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் பல இதுவரை நிறைவேற்றப்படாமல் உள்ளது. அத்துடன் வறிய மக்களின் வாழ்வுக்கு உதவக்கூடிய திட்டங்கள் மிக குறைவாக இருக்கின்றது. வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதிகள் கூட பல அமைச்சுக்களில் கடந்த காலங்களில் முழுமையாக செலவிடப்படவில்லை. கல்வியை பொறுத்தவரை சில முன்மொழிவுகள் வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் ஆசிரியர் விளையத்தில் காட்டிய அக்கறை குறைவாகவே காணப்படுகிறது. மாணவர்களுக்கு எவ்வாறான சலுகையினை வழங்கினாலும் அவர்களை கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கும் இயன்ற சலுகை ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அது மட்டுமின்றி இன்று பட்டதாரிகளாக வெளியேறிய ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், யுவதிகள் தொழில் வாய்ப்பின்றி வீதிகளில் நூற்றுக்கணக்கான நாட்களுக்கு கவன ஈர்ப்பு போராட்டங்களை நடாத்தி கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் இப்பல்கலைக்கழக கல்வியை முடித்து வெளியேறிய மாணவர்களுக்கும் தற்போது வெளியேற உள்ள மாணவர்களுக்கும் நிலையான தொழிலை வழங்கக்கூடிய திட்டங்கள் இவ்வரவு செலவு திட்டத்தில் இல்லை. இனிமேல் உயர்கல்வி கற்கும் மாணவர்களுக்கு சில விடயங்கள் நன்மை பயக்கும் வகையில் இதில் அமைந்திருக்கின்றன. இவ்வரவு செலவு திட்டத்தில் தொழிலாளர் நலன் பேணும் செயற்பாடுகள் மிக குறைவாகவே காணப்படுகிறது. அரசு தொழிலாளரோ அல்லது தனியார் துறை தொழிலாளரோ பயன்பெறும் வகையில் எவ்முன்மொழியும் அமையவில்லை. தொடர்ந்து கற்ற சமூகம் வீதிக்கிறங்கி போராடும் தன்மைக்கு இவ்வரவு செலவு திட்டம் வழி அமைத்திருக்கின்றது. இவ்வரவு செலவு திட்டத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட 12,600 முன்னாள் போராளிகளுக்கும் நிலையான வாழ்வாதாரத்தினை பெற்றுக் கொடுப்பது அவசியமானது என காட்டப்பட்டுள்ளது. இதை வரவேற்கின்றோம். ஆனால் அவர்களுக்கு தேசிய தொழிற்சார் தகமை சான்றிதழை மட்டும் வழங்கினால் போதாது. இவர்களுக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இத்தொழில் வளங்கள் சார்பாக இவ்வரவு செலவு திட்டத்தில் எதுவும் தெளிவாக காட்டப்படவில்லை. குறைந்தது 5 முன்னாள் போராளிகளை தொழிலுக்கு சேர்த்தால் அதனை மேற்கொள்ளும் தனியார் நிறுவனங்களுக்கு 10,000 ரூபாய் வீதம் 50 வீத மானியம் வழங்கப்படும் என காட்டப்பட்டுள்ளது. இதனை விட வடக்கு கிழக்கில் உள்ள தொழிற்சாலைகள் புனரமைத்து தொழில் வாய்ப்புகளை அங்கு அவர்களுக்கு வழங்குவதன் மூலம் வேலையில்லா பிரச்சனையை தீர்க்கலாம். ஆனால் அத்திட்டம் இந்த முன்மொழிவில் இடம்பெறவில்லை. கடந்த கால யுத்த சூழலால் வடகிழக்கு மாகாணங்களில் கிட்டத்தட்ட 89,000 மேற்பட்ட கணவனை இழந்த பெண் தலைமை தாங்கும் குடும்பத்தினர்கள் இருக்கின்றார்கள். இவர்களின் வாழ்வாதாரத்தினை கட்டி எழுப்ப அம்மாச்சி என்னும் எண்ணக்கரு திட்டத்திற்கு ஆதரவளிப்பதன் மூலம் மட்டும் நிறைவேற்ற முடியாது. இவர்களுக்கான நிலையான திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். கிழக்கு மாகாணம் மிக கூடுதலான யுத்தத்தால் பாதிப்படைந்த தலைமை தாங்கும் பெண் உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றது. இவர்களுக்கான வாழ்வாதாரத்தினை கட்டி எழுப்பும் திட்டம் எதுவும் இதிலே இடம்பெறவில்லை. வரவு செலவு திட்டத்தில் முன்னாள் போராளிகளுக்கு உதவுவதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றோம். அவ்வேளை பொதுமக்களும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இன்றும் உடல்களில் சன்னங்களையும் வெடிக்குண்டு துவளுகளையும் தாங்கிய வண்ணம் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் வாழ்வாதாரத்திற்கு மிக கஷ்டப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களது வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய எந்த திட்டமும் இந்த வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்படவில்லை. இன்று பல தொழிற்சாலைகள் யுத்த சூழலினால் மூடப்பட்டிருக்கின்றன. இத்தொழிற்சாலைகள் புனரமைக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஆனால் அது சார்பாக இந்த வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்படவில்லை. குறிப்பாக வாழைச்சேனை தேசிய கடதாசி கம்பெனி, கும்பருமூலை அச்சகம், தேவபுரம் அரசியாலை, மண்டூர் ஓட்டு தொழிற்சாலை, சவளக்கடை அரசியாலை என்பனவும், வடக்கே பரந்தன் ரசாயன தொழிற்சாலை, ஆனையிறவு உப்பு கூட்டுத்தாபனம், வட்டக்கட்சி அரசினர் விவசாய பண்ணை, காங்கேசன்துறை சீமந்து தொழிற்சாலை, நாவற்குழி அண்டிஸ் ரால் கம்பெனி, ஒட்டிசுட்டான் ஓட்டு தொழிற்சாலை, கிளிநொச்சி ஸ்கந்தபுரம் சீனி தொழிற்சாலை என்பன அழிக்கப்பட்ட நிலையில் மூடப்பட்ட நிலையிலும் காணப்படுகிறது. ஆனால் கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஒட்டிசுட்டான் தொழிற்சாலை பற்றி கூறப்பட்டிருந்தது. ஆனால் அங்கு என்ன நடந்திருக்கின்றது என்று கேள்வி எழுப்ப விரும்புகின்றேன். இதை ஏன் திருத்தி அமைத்து இவ்வாறான முன்னாள் போராளிகளுக்கும் கணவனை இழந்து தலைமை தாங்கும் குடும்ப பெண்களுக்கும் தொழிலின்றி கஷ்டப்படும் இளைஞர் யுவதிகளுக்கும் தொழில் வாய்ப்பை ஏற்படுத்த முடியாது? காரணம், இத்தொழிற்சாலைகளை கட்டி வளர்த்தால் தமிழ் பேசும் மக்கள் வாழ்வாதாரத்தில் முன்னேறி விடுவார்கள் என்பதனாலேயே இவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றது. இவ்விடயத்தில் இவர்கள் இந்நாட்டின் இரண்டாம் பிரஜைகளாக எமது தமிழ் மக்களை கருதுகின்றனர் என்று நான் கருதுகின்றேன். குறிப்பாக வாழைச்சேனை தேசிய கடதாசி கம்பெனிக்கு கொரியன் அரசாங்கம் 20,000 மில்லியன் டாலர் நிதியை மானியமாக வழங்கி புனரமைக்க முன்வந்த நிலையில் தங்களது பகுதியான எம்பிலிப்பிட்டியார் தொழிற்சாலைக்கு அந்த நிதியை மாற்றிவிட்டு வாழைச்சேனை தொழிற்சாலையை கைத்தொழில் வாணிப அமைச்சும் இந்த நாட்டின் பிரதமரும் மூடுவதற்கு முற்படுகின்ற நிலைமையை நான் காண்கின்றேன். இதை ஏற்க முடியாது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இந்த தமிழ் மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதோடு முஸ்லீம் சிங்கள மக்களுக்கும் வேலை அளிக்கக்கூடிய அந்த தொழிற்சாலை கட்டி எழுப்பப்பட வேண்டும். இதிலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கின்றோம். வாழைச்சேனை தேசிய கடதாசி கம்பெனியை மூடி ஐடி பார்க் கொண்டு வர வேண்டும் என நினைப்பது ஒரு பிழையான ஒரு நடவடிக்கையாகும். நல்லாட்சி என கூறும் தற்போதைய அரசாங்கத்துக்கு தமிழ் மக்கள் வழங்கிய ஆதரவிற்கு மேற்கொள்ளும் பாரிய துரோகமாகும். எம்பிலிப்பிட்டியார் தொழிற்சாலை சிங்கள பகுதியில் உள்ளதால் தமது இன மக்களுக்கு அது பெரும் வசதி வழங்கும், அவர்களது வாழ்வாதாரத்தை தொழிலின்மை பிரச்சினை தீர்க்கும் என்ற வகையிலே இவர்கள் இவ்வாறு செய்கின்றார்களா? வாழைச்சேனை காய்தாலை வருமானத்தில் ஒரு காலத்திலே கட்டப்பட்டதுதான் எம்பிலிப்பிட்டியார் தொழிற்சாலை. வாழைச்சேனை தொழிற்சாலையில் இருக்கின்ற பொய்லர் என்கின்ற 2 இயந்திரங்கள் அவள் ஆயுட்கால வறண்டியோடு இருக்கின்றன. ஏன் அவற்றை புனரமைத்து மக்களுக்கு தொழில் வாய்ப்பு வழங்க முடியாது? ஆகவே இது பற்றி சிந்திக்க வேண்டும். இப்போது சந்தர்ப்பம் இருக்கின்றது. கொரியன் அமைப்பினர் அரசினர் இதற்கான நிதியை வழங்க தயாராக இருக்கின்றனர். ஆகவே வாழைச்சேனை தேசிய கடதாசி கம்பெனியை விரைவாக கட்டி எழுப்புவதற்கு இவ் அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று இந்த சபையிலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இவ்விடயமாக பல தடவை இந்த சபையின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதனை இவ்விடத்திலே கூறிக்கொள்கின்றேன். இந்நாட்டின் பிரதமர் அவர்கள் தனி சிங்கள மக்களுக்குரிய பிரதமர் மாத்திரமல்ல, இந்த நாட்டின் பிரதமர். எல்லா மக்களையும் இன மத பேதமின்றி அவர் பார்க்க வேண்டும். அவ்வாறான எண்ணப்பாங்கு அவரிடம் இருந்தால் நிச்சயமாக வாழைச்சேனை தேசிய கடதாசி ஆலையை அவர் கட்டி வளர்ப்பதற்கு முன்வருவார் என்று எதிர்பார்க்கின்றேன். இவ்வரவு செலவு திட்டம் இம்மக்களுக்கு தொழில் வழங்கக்கூடியதாக புதிய தொழிற்சாலைகளை தாவிப்ப கொடுப்பது சார்பாக எந்த முன்மொழிவையும் கொண்டிருக்கவில்லை. இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் கும்புருமூலை பகுதியில் எதனால் மதுபான பாவனையை அதிகரிப்பதற்காக எதனால் தொழிற்சாலை ஒன்று தாவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 480 மில்லியனில் கட்டப்படுகிறது. இதில் இந்தியன் கம்பெனியும் அர்ஜுன் மகேந்திரனின் மருமகனாயிருக்கின்ற அலோசியஸ் அவர்களின் முதலீடும் உள்ளது. அலோசியஸ் அவர்களுக்கு இந்நிதி எங்கிருந்து வந்தது என்பதை கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஆனால் இவ்வெதனோல் தொழிற்சாலை தாவிப்பதில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகள் கூடிய கவனம் செலுத்துகின்றனர். இதுவரை இவ்விடயம் சார்பாக இந்நாட்டின் பிரதமர் வாய் திறக்காமல் இருப்பது வேதனைக்குரியதாகும். ஆனால் போதையற்ற தேசத்தை கட்டியெழுப்ப சிந்திக்கும் மாண்புமிகு ஜனாதிபதிக்கு மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் பிரதிநிதிகள் 12 பேர் கையொப்பமிட்டு இந்த தொழிற்சாலையை உடனடியாக மூடுமாறும் அதனை கட்டுவதை நிறுத்துமாறும் கோரி மடல் அனுப்பியிருந்தோம். ஆனால் இன்னும் பதில் கிடைக்கவில்லை. அரசாங்கத்திற்கு தமிழ் மக்கள் முக்கியமல்ல, வருமானமே முக்கியமா என்று நான் கேள்வி கேட்க விரும்புகின்றேன். ஆனால் அம்பாறையில் தோல் பதனிடும் உற்பத்தி தொழிற்சாலை தாபிக்கப்பட்ட போது பௌத்த பிக்குகள் எதிர்ப்பு தெரிவித்ததும் 300 கோடிக்கான திட்டம் நிறுத்தப்பட்டது. தமிழ் பேசும் மக்கள் எதனால் தொழிற்சாலையை எதிர்த்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் அது நிறுத்தப்படாது. ஏனெனில் இந்நாட்டில் தமிழருக்கு ஒரு சட்டம், பௌத்தர்களுக்கு ஒரு சட்டமா நடைபெறுகின்றது என்று நான் கேள்வி கேட்கின்றேன். இத்தொழிற்சாலையை மட்டக்களப்பில் தாபிக்க முயற்சிக்கின்றன ஏன்? இதை அங்கு தாபித்து மக்களின் வாழ்வாதாரத்தை கெடுப்பதற்காக. இன்று பியர் சாராயம் விலை குறைக்கப்பட்டதால் மட்டக்களப்பு மாவட்டம் மேலும் வறுமை நிலைக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுவாக மதுபான பாவனையில் மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், நுரேலியா போன்ற தமிழ் மக்களின் பகுதிகளே முன்னிலையில் உள்ளது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுற்றுலா விடுதிகள் தவிர 20க்கு குறைவான மதுபான நிலையங்கள் இருக்க வேண்டும். இந்த நிலையிலே 67 மதுபான நிலையங்கள் தற்போது இருக்கின்றது. மதுபானத்தில் முதலிடத்தில் மட்டக்களப்பு மாவட்டம் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்திலே 400 மில்லியன் மதுபானத்துக்காக அந்த மக்களால் செலவிடப்படுகிறது. ஆகவே இம்மாவட்டத்தில் இருந்து 400 மில்லியன் வெளியேறுகிறது. ஆனால் அந்த மாவட்டத்தின் அபிவிருத்திக்காக கொண்டு வரப்படும் நிதியானது கிட்டத்தட்ட மாதத்தில் 360 மில்லியனாக இருக்கின்றது. ஆகவே பாடசாலை செல்லும் தமிழ் மாணவர் சிலரும் இவ்வாறான பியர் ஸ்டவுட் பாவனைக்கு ஆளாகி வருகின்றனர். பியருக்கான விலை குறைவு வரவு செலவு திட்டத்தில் அமைந்தாலும் எதனால் தொழிற்சாலை உருவாக்கப்பட்டதாலும் மாணவர்கள் உட்பட மட்டக்களப்பு மாவட்டம் மதுபான பாவனையில் மேலும் அதிகரிப்பதற்கும் அதன் மூலம் வாழ்வாதாரத்தில் வீழ்ச்சி அடைவதற்கும் இடம் இருக்கின்றது. அரசாங்கம் யுத்தத்தின் பின் மதுபான பாவனையை அதிகரிக்க செய்து மறைமுகமாக இந்நாட்டின் தமிழினத்தை அழிக்க முற்படுகின்றதா என சந்தேகம் எழுகின்றது. இவ்வரசாங்கம் நல்ல எண்ணப்பாங்கை கொண்டிருப்பதாயிருந்தால் இந்த எதனால் தொழிற்சாலையை மூட வேண்டும், உடனே கட்டுவதை நிறுத்த வேண்டும். அதே நேரத்தில் இந்த பியருக்கான விலையை இன்னும் அதிகரிக்க வேண்டுமே தள்ளி குறைக்கக்கூடாது. அரசாங்கம் தொட்டிலையும் ஆட்டி பிள்ளையையும் கிள்ளுகின்ற சம்பவத்தை மேற்கொள்ளக்கூடாது. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இவ்வரவு செலவு திட்டத்தில் நிதி அமைச்சு, போக்குவரத்து அமைச்சு, உள்நாட்டு அலுவலக அமைச்சு, கைத்தொழில் வாணிப அமைச்சு, பெட்ரோலியத்துறை அமைச்சு, மீள்குடியேற்றம் சிறைச்சாலைகள், இந்து விவகார அமைச்சு, மகாவலி அபிவிருத்தி அமைச்சு, கிராம பொருளாதார அமைச்சு, விசேட பணி பொறுப்பு அமைச்சு, வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு அமைச்சு மற்றும் தொழிற்சங்க உறவு அமைச்சு, தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு அமைச்சு ஆகியவற்றுக்கு 2017ஆம் ஆண்டை விட குறைவான நிதியே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மக்கள் இன்று முற்றாக மீள்குடியேற முடியாத நிலையில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இடம்பெயர்ந்தவர்களாகவும் புலம்பெயர்ந்தவர்களாகவும் வாழும் நிலையில் மீள்குடியேற்றம், சிறைச்சாலைகள், இந்து விவகார அமைச்சருக்கான நிதியை 2017ஐ விட 2018 ஒதுக்கீட்டில் 6.0 பில்லியன் குறைவாக ஒதுக்கியிருப்பது ஏனைய இவ்வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கியதன் மூலம் ஏனைய தேசிய இனங்களின் தேவைகளில் அக்கறையின்மையை காட்டி நிற்கின்றது. அத்தோடு வடக்கு கிழக்கு பகுதியில் பாரிய தொழிற்சாலைகள் புனரமைக்கப்பட வேண்டிய இவ்வளையில் மேலும் கைத்தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டிய நிலையில் 2017ஆம் ஆண்டு ஒதுக்கீட்டை விட கைத்தொழில் வாணிப அமைச்சுக்கு அன்னளவாக 840 பில்லியன் குறைவாக ஒதுக்கியிருப்பது பொருத்தமற்ற செயலாகும் என்று பெட்ரோலியத்தின் தேவை அதிகரித்து காணப்படும் நிலையில் 2017 ஐ விட பெட்ரோலிய அமைச்சுக்கான ஒதுக்கீடு 2.9 பில்லியனால் குறைக்கப்பட்டிருக்கின்றது இந்த வரவு செலவு திட்டத்தில் என்பதனையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இவ்வரவு செலவு திட்டத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வீடுகளை நிர்மாணிப்பதற்கு 3000 பில்லியன் நிதி வீடமைப்பு நிர்மாண அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வொதுக்கீடு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்தவர்களை மீள குடியேற்றுவதனை உறுதிப்படுத்துவதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் வீடமைப்பு நிர்மாண அமைச்சு இவரிடம் வழங்கியுள்ள வீடுகளானது மிகவும் பாதிக்கப்பட்ட வறிய குடும்பங்களைச் சேரவில்லை என்பதை இச்சபையிலே கூற விரும்புகின்றேன். முன்பு 3000 மில்லியன் ஒதுக்கியுள்ளதாக காட்டப்பட்டிருக்கின்றது இந்த வரவு செலவு திட்டத்தில். ஆனால் இவை ஒரு வீட்டுக்கு 5 லட்சம் என்ற ரீதியில் வழங்கப்பட்ட நிலையில் இந்நிதி போதாது என வீடமைப்பு அதிகார சபை அதிகாரிகள் தெரிவித்து மேலதிகமாக வீடு பெறுநர்களிடமிருந்து 3 லட்சம் ரூபாயை மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் 3 லட்சம் ரூபாயை மேலதிகமாக பெற்றதனால் உண்மையாகவே தேவைக்குரியவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், மீள்குடியேற்றப்பட்டவர்கள் இந்த வீட்டை பெற முடியாத சூழலுக்கு சென்றிருக்கின்றது. அவசரமாக தேவைக்குரியவர்களை தெரிவு செய்ததாலும் ஒழுங்கான சட்டரீதியாக இனங்காணப்படாதலும் வீடுகள் வழங்கும் செயற்பாடு மிகவும் பாதகமான நிலையிலேயே நடைபெற்றிருக்கின்றது. மிகவும் வறியவர்கள், யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த வீடு தெரிவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள்.
Who selected them households?
இல்லை, இதை தெரிவு செய்தது நேரடியாகவே அந்த வீதி சாரி வீட்டு அந்த அதிகார சபை, வீடமைப்பு அதிகார சபை தான் இதை தெரிவு செய்தார்கள். எங்களிடம் அவர்கள் காட்டவில்லை. ஆனால் அங்கு பார்த்தால் ஒதுக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. ஆனால் 5 லட்சம் ரூபாய் அது வீடு கட்ட பொருத்தம் இல்லை, மேலதிகமாக 3 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்றால் உண்மையிலே வறிய பாதிக்கப்பட்ட யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு வறுமையில் வாழுகின்ற மக்களால் எவ்வாறு 3 லட்சம் ரூபாயை கொடுத்து வீட்டை கட்ட முடியும்? இதனால் அவர்கள் பின்வாங்கினார்கள். ஆகவே நடுத்தர வர்க்கத்தினர் அந்த வீட்டை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சரியான முறையில் அந்த வீடு செல்லவில்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. பொதுவாக யுத்த பாதிப்பாக இது முழுமையாக வழங்கப்படவில்லை. ஓரளவு வசதி படைத்த 3 லட்சம் செலுத்தக்கூடியவர்களே வீட்டுதவியை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். இவ்விடயமாக அடியேன் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறேன். ஆகவே தற்போது ஒதுக்கப்படும் நிதியும் அவ்வாறுதான் அமையலாம் என எதிர்பார்க்கின்றேன். வரவு செலவு திட்டத்தில் ஒன்று நடைமுறையில் இன்னொன்று என்று அமையக்கூடாது. எனவே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வறிய மக்களை இலக்காக கொண்டு இவ்வீடு உதவி வழங்கப்பட வேண்டும் என்று இந்த உயரிய சபையிலே கேட்டுக்கொள்கின்றேன். இன்று வாகன கொள்வனவு சார்பாக இவ்வரவு செலவு திட்டத்தில் மின்சார கார் கொள்வனவு விலையை 10 லட்சம் குறைத்து எதிர்வரும் காலங்களில் மின்சக்தி மூலம் வாகனங்களை இயக்க ஒரு எதிர்கூறல் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் டீசல் பெட்ரோல் மூலம் இயங்கும் ஆட்டோக்கள் பங்களாதேசுக்கு ஏற்றுமதி செய்ய தீர்மானிக்கும் வேளை தற்போது சேவையில் உள்ள டீசல் பெட்ரோல் பாவனையில் இருக்கின்ற பெரிய வாகனங்கள் பற்றி எதுவும் கூறப்படவில்லை. இதன் நிலை என்ன என்று அறிய விரும்புகின்றேன். சுகாதாரத்துறையை பொறுத்தவரை பல சலுகை விடயங்கள் வழங்கப்பட்டாலும் மனிதனுக்கு தொற்றா நோயை ஏற்படுத்தும் உணவுப் பொருட்களை கட்டுப்படுத்தும் செயற்பாடு சார்பான முன்மொழிவு இல்லை. இவ்வாறான முன்மொழிவுகள் இல்லாத காரணத்தினால் பலவித தொற்றா நோய்கள் எமது சமூகத்தை பாதித்து வருகின்றது. இவ்வாறான நோய்களை ஏற்படுத்தக்கூடியவைகளை தடுத்தால் நாம் வைத்திய சேவைக்கு செலவிடும் நிதியை குறைப்பதற்கும் தேக ஆரோக்கியமுள்ள மனித சமூகத்தை கட்டிக்காக்கவும் முடியும் என்பதனை இச்சபையிலே தெரிவிக்கின்றேன். வடக்கு கிழக்கு பகுதியில் தேசிய ஒருங்கிணைப்பு மற்றும் நல்லிணக்க அமைச்சின் மூலம் வட்டி கொடுப்பனவாக 50,000 செங்கல் வீடுகளை அமைக்க 750 மில்லியன் நிதி வழங்குவதை வரவேற்கின்றோம். ஏனெனில் 2017 இவ்வமைச்சின் மூலம் கிட்டத்தட்ட 8,000 மில்லியன் ரூபாய் 6 பாலங்கள் அமைப்பதற்கும் வீதிகள் அமைப்பதற்கும் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டது. இதன் அமைச்சராக செயற்படும் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கும் அமைச்சின் செயலாளர்களுக்கும் இந்த உயர் சபையிலே நன்றி தெரிவிக்கின்றேன். கல்வி அமைச்சை பொறுத்தவரை அதற்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகள் அவசியமானதாகும். ஆகவே கல்வி அமைச்சுக்கான ஒதுக்கீடுகளில் கூடிய கவனம் நடைபெற்றிருக்கிறது. ஆனாலும் இவ் அமைச்சின் தொழில் வளங்களில் பாரிய பின்னடைவுகள் நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக நான் நினைக்கிறேன் கல்வி அமைச்சரால் அண்மையிலே 4500 பேர் சிற்றூழியர் நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அமைச்சினால் வழங்கப்பட்ட இந்த நியமனங்கள் எல்லாம் பொதுவாக வடக்கு கிழக்கு மக்களில் பாதகமான முறையிலேயே நடைபெற்றிருக்கின்றது. குளியாப்பட்டியில் இருப்பவர்களுக்குத்தான் கூடிய நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. நான் கருதுகின்றேன் இப்போது தேங்காயின் விலை அதிகரித்திருப்பது இதற்கு காரணமாக அமையலாம் என்று. ஏனென்றால் தேங்காய் இறக்கின்றவர்களெல்லாம் இப்போது சிற்றூழியர்களாக கல்வி அமைச்சால் உருவாக்கப்பட்டு விட்டதனால் தேங்காய்களை இறக்குவதற்கு ஆள் இல்லாமல் இன்று தேங்காயின் விலை அதிகரித்திருக்கலாம் என்று நான் கருதுகின்றேன். சுற்றுலாத்துறைக்கான நிதியொதுக்கீட்டில் நன்மை பெறுபவர்கள் வடக்கு கிழக்கு தமிழர்கள் இல்லை. ஏனெனில் வடக்கு கிழக்கு கரையோர பகுதியை சுற்றுலாவுக்காக தெரிவு செய்து அபிவிருத்தி செய்துவிட்டு இந்நாட்டில் கூடிய சனத்தொகை கொண்ட இனத்தவரான தென்பகுதி மக்களுக்கு சுற்றுலா விடுதிகளை வழங்குகின்றனர். சுற்றுலா விடுதி அமைந்துள்ள பகுதியில் 60% தொழில்நுட்பு அமர்த்தப்பட வேண்டிய நிலையில் மிக குறைவானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மிகுதியானவர்கள் தென்பகுதியில் இருந்தும் இராணுவத்தில் இருந்து விலகியவர்களிலிருந்தும் கொண்டுவரப்படுகின்றனர். வடக்கு கிழக்கு வளம் அப்பகுதி மக்களுக்கு பிரயோசனமற்று செல்வதை நாங்கள் ஏற்க முடியாது. விளையாட்டுத்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை நோக்கும் போது மைதான புனரமைப்பானது பெரும்பாலும் நகரத்தை அண்டியே மேற்கொள்ளப்படுகிறது. ஆனாலும் 100 மில்லியன் கிராமிய விளையாட்டுத்துறை மைதானத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் வடக்கு கிழக்கு பகுதி யுத்த சூழலால் பாதிக்கப்பட்டது. எத்தனை மைதானம் அங்கு அமையும் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனெனில் கடந்த காலங்களிலும் தற்போதும் தமிழ் பகுதி என்ற வகையிலே எங்களது பகுதியில் விளையாட்டுத்துறை சார்ந்த செயற்பாடு மிக மிக மந்தமான நிலையிலேயே நடைபெற்றிருக்கின்றது என்பதையும் தெரிவிக்கின்றேன். 2018 வரவு செலவு திட்டமானது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மாகாணங்களில் ஒன்றான கிழக்கு மாகாணத்தை கவனத்தில் கொள்ளாது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மீன்பிடி அமைச்சின் மூலம் மத்திய அரசாங்கம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சில காணிகளை தன் கைவையப்படுத்தும் நோக்கோடு களப்பு என்ற வேலை திட்டத்தில் மட்டக்களப்பில் உள்வாங்கியிருக்கிறது. இது தவிர கைத்தொழில் பூங்கா என்ற விதத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வளங்களை அம்மாவட்ட மக்களுக்கு வழங்காது தென்பகுதி மக்களின் செல்வந்தரின் வருமானத்திற்கான அவர்களின் செல்வத்தை பெருக்குவதற்காக பயன்படுத்த இவ்வரவு செலவு திட்டத்தில் உறுதிப்படுத்தியிருக்கிறது. மட்டக்களப்பை அதில் உட்படுத்தியிருக்கிறது. தொல்பொருள் என்ற வகையில் மட்டக்களப்பு கோட்டையை புனரமைப்பட உள்ளது. சுற்றுலாவிற்கான மட்டக்களப்பு விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்ய இருக்கிறது. மட்டக்களப்பு புற்றுநோய் வைத்தியசாலை இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதை பலப்படுத்த இருக்கிறது. வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு நல்லிணக்க அமைச்சின் மூலம் கடனாக சில உதவிகளை வழங்க இருக்கின்றது. அத்தோடு புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகளுக்கு தேசிய தொழில்சார் தகமை சான்றிதழை வழங்க இருக்கின்றது. இவ்வாறு ஒரு சில சலுகைகளை மட்டுமே அந்த மட்டக்கிழக்கு மாகாணத்தையும் மட்டக்கிழப்பு மாவட்டத்தையும் மையப்படுத்தி இந்த வரவு செலவு திட்டம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான தமிழ் மக்கள் கிழக்கிலும் உள்ளனர் என்பதனை இவ்வரசு மறந்திருக்கின்ற நிலையை இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கடந்த வருடங்களில் மத்திய அரசினால் ஒதுக்கப்பட்ட நிதிகள் சுகாதாரமாக இருக்கலாம், நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு அமைச்சாக இருக்கலாம், கைத்தொழில் வாணிப அமைச்சாக இருக்கலாம், ஏன் விளையாட்டுத்துறை அமைச்சாக இருக்கலாம், எல்லாம் கிழக்கு மாகாண தமிழர் பிரதேசங்களில் மிக குறைவான ஒதுக்கீடுகளாக நடைபெற்றிருக்கின்றன. கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்களின் பிரதேச செயலாளர் பிரிவுகளே மிக வறுமை சுட்டியை காட்டிக் கொண்டிருக்கிறது. இதை மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களின் தற்போதைய செயலாளரும் முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநருமான ஒஸ்டின் பெர்னாண்டோ அவர்கள் தமது ஆளுநர் உரையிலே தெளிவாக காட்டியிருக்கின்றார். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கிழக்கு தமிழ் மக்கள் இவ் அரசாங்கத்தினால் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதற்கு இடமளிக்க முடியாது. தற்போதைய நல்லாட்சி என்று கூறும் அரசாங்கம் அமைவதற்கு அயராது உழைத்தவரில் கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் பல விதங்களில் கஷ்டத்தை அனுபவித்திருக்கின்றனர். சர்வதேச சமூகமும் கிழக்கு மாகாணத்தில் தமிழர்கள் வாழ்கின்றார்கள் என்றோ அம்மக்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றோ அம்மக்களையும் கட்டியெழுப்ப வேண்டும் என்றோ சிந்திப்பது மிக குறைவாக உள்ளது. சர்வதேச சமூகம் எமது நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மனித உரிமை சார்பாக சிந்தித்து செயற்பட முன்னிற்கும் இவ்வேளையில் யுத்தத்தால் மிக அதிகப்படியான போராளிகளை இழந்தும் மிக அதிகமான கணவனை இழந்த பெண் தலைமை தாங்கும் குடும்பங்களை கொண்டுள்ள எமது கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் சார்பாகவும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதனை இந்த உயரிய சபையின் கண்ணி முன்வைக்கின்றேன். ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, சகலருக்கும் பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என்ற ரீதியில் சட்டமும் ஒழுங்கும் தென்கு அபிவிருத்தி அமைச்சு 715 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியிருப்பதை வரவேற்கின்றேன். ஏனெனில் இன்று போலீஸ் பகுதியினரே கூடிய லஞ்சம் ஊழல்களில் ஈடுபடுகின்றனர். இதை சுட்டிக்காட்ட ஒரு உதாரணத்தை சபையிலே தருகின்றேன். மட்டக்களப்பு மாவட்ட போலீஸ் அதிகாரிகளின் செயற்பாடு இதற்கு காரணமாக இருக்கின்றது. அண்மையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எனது பகுதியான கோர்லைப்பெட்டு வாழச்சினை பகுதியில் பொதுமக்களின் அவசிய வேண்டுகோளில் 2 லட்சம் ரூபாயை எனது பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியில் ஒதுக்கி அங்கு ஒரு பஸ்தரிப்பு நிலையத்தை தாபிக்க ஏற்பாடு செய்திருந்தேன். ஆனால் அந்த பஸ்தரிப்பு நிலையம் அமைக்கும் பணி மட்டக்களப்பு மாவட்டத்தின் மட்டக்களப்பு வாழச்சினை பிரதான வீதியில் கர்வாக்கணி என்கின்ற கிராம அதிகாரி பிரிவிலே அமைந்திருந்தது. இந்த பஸ்தரிப்பு நிலையத்தை தாபிக்கின்ற அந்த இடத்தை வீதி அபிவிருத்தி அதிகார சபையும் கோர்லைப்பெட்டு பிரதேச சபையும் போலீசாரும் அதை அடையாளப்படுத்தி பிரதேச செயலாளருக்கு கொடுத்திருந்தார்கள். அந்த ஏற்பாட்டின் அடிப்படையில் பிரதேச செயலாளர் எனது பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் அந்த பஸ்தரிப்பு நிலையத்தை கட்டுவதற்கான ஏற்பாட்டை மேற்கொண்டிருந்தார். அதன் பிரகாரம் அவர் கடந்த 26ஆம் தேதி என்னை அந்த இடத்திற்கு அழைத்து அதிலே கல் நாட்டி அதனை ஆரம்பித்து வைத்தார். ஆனால் அடுத்த நாள் 27ஆம் தேதி சில முஸ்லீம் இளைஞர்கள் ஆட்டோக்களை கொண்டு வந்து அந்த பஸ் தரிப்பு நிலையம் கட்டுவதற்கு தெரிவு செய்த அந்த இடத்தின் மேலே அவர்கள் தங்களது ஆட்டோக்களை நிறுத்திவிட்டார்கள். முதலிலே நான் கல் வைத்த இடத்தை மூடினார்கள். அதன் பின் அதற்கு மேலே ஆட்டோக்களை நிறுத்தினார்கள். இது போலீசுக்கு அது அருகில் இருக்கிறது. இந்த விடயமாக இதனை குத்தகைக்கு கொடுத்திருந்த கர்வாக்கணி மாதர் சங்கத்தினர் போலீசாரிடம் சென்று முறையிட்டனர். ஆனால் போலீசார் பாராமுகமாக இருந்தார்கள். இதனால் தமிழ் இளைஞர்கள்
just to quickly comment on some of the things you raised very quickly. We want to say that we do not protect any illegal economic activity, and certainly the Prime Minister will not tolerate that any illegal economic activity. We have absolutely no intention of promoting alcohol, particularly in the northern province. Our policy is completely neutral. And I might also say we also must defend the right of every investor to go anywhere in this country and invest so that they will create jobs and opportunities for all the people. We are particularly concerned that after the war, the economic activity in the northern province has been slow, and we want to encourage investors to go. So when we brought the Inland Revenue Act to Parliament, we gave a capital allowance for the country. That is, if you invest 100 rupees, you don't have to pay tax till you get the 100 rupees back. But if an investor goes to the north, we are giving a 200% capital allowance. That means they can recover their investment and 100% more of their investment if they go to the north. So our policy is geography neutral, and we certainly want to strengthen the economy in the northern province.
அவரே கௌரவ பிரதிநிதி அமைச்சர் அவர்களே, உங்களிடம் நீங்கள் இந்த சபையில் இருப்பதனால் கேட்கின்றேன். நாங்கள் மாவட்டத்திலே மதுபானத்தில் முதலாவது இடமாக இருக்கின்றோம், மட்டக்களப்பு மாவட்டம். ஆகவே இதிலே மதுபான பாவனை அதிகரித்திருக்கிறது. 19.2% வறுமை நிலையில் அந்த மாவட்டம் இருக்கிறது. ஆகவே இந்த நிலையிலே ஏன் அந்த மதுபான தொழிற்சாலை அங்கு தேவை? ஆகையால் தயவு செய்து அதை நிறுத்திவிடுங்கள். அல்லாவிடில் தொடர்ந்து மக்கள் போராட்டங்கள் அதற்கு நடைபெறும். ஏன்னா நாங்கள் அதிலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் நல்ல மனம் வைத்து இதனை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக அந்த ஆட்டோ பஸ் தரிப்பிடத்திலே அந்த முஸ்லீம் சகோதரர்கள் ஆட்டோக்களை நிறுத்தியிருந்த போது போலீசார் அதற்கு நடவடிக்கை எடுக்காமையினால் அந்த பகுதி மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்திலே ஈடுபட்டார்கள். ஆனால் அதே நாளிலே வாழச்சினை பிரதேச செயலகத்தின் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றது. பிரதேச செயலாளர் அந்த பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இந்த பிரச்சனையை முன்வைத்தார். அந்த அபிவிருத்தி கூட்டத்திலே அடியேனும் கௌரவ பிரதி அமைச்சர் ஜனாப் அமீர் அலி அவர்களும் நாங்கள் இணை தலைமைகளாக இருந்தோம். ஆகவே அந்த அதிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சட்ட ரீதியாக அந்த தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த பஸ் தரிப்பு நிலையத்தை கட்டுகின்ற அந்த இடம், ஆகவே அதிலே உடனடியாக அது கட்டப்பட வேண்டும். அதற்கு மேலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கல் நாட்டியதை மூடியமைக்கும், அதற்கு மேலே ஆட்டோவை நிறுத்தி நிற்பவர்களுக்கும் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போலீசாருக்கு அந்த இடத்திலே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. ஆனால் போலீசார் தங்கள் கடமைகளை செய்யவில்லை. போலீசார் சென்று என்ன செய்தார்கள், அங்கு அவர்கள் தங்கள் கடமையை செய்யாத போது தமிழ் மக்கள் மீது கல்வீச்சு நடைபெற்றது. இதனால் தமிழ் இளைஞர் படுகாயமடைந்தார். அவரது ஆட்டோவும் தாக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் அந்த போலீசார் அது சார்பாக கரிசனை காட்டாமல் இருந்துவிட்டு பின்னர் பிழையான முறையில் தகவல்களை சேகரித்து கொண்டு நீதிமன்றத்தின் கவனத்துக்கு சென்றார்கள். நீதிமன்றத்தின் கவனத்துக்கு சென்று அங்கே தீர்ப்பை கூட அவர்கள் பிழையான முறையிலே பெற்று வந்திருக்கிறார்கள். என்னவென்றால் அங்கு உடனடியாக அந்த அமைக்கப்பட ஏற்பாடு நடைபெற்றிருந்தால் அதனை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் அங்கு அதனை தடை செய்ய வேண்டும் என்றும் அந்த நீதிமன்றம் உத்தரவு கிடைத்திருக்கிறது. இதனால் நாங்கள் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மேல் நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம் நியாயத்தை பெறுவதற்காக. இது என்ன காட்டுகின்றது என்றால் போலீசார் ஒரு இனஞ்சார்ந்து செயற்படுகின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த நிலைமை காணப்படுகிறது. அவர்கள் அரசாங்க அரசியல்வாதிகளின் வாள்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் நீதியாக நியாயமாக தர்மமாக செயற்பட வேண்டும். அவர்களது சேவை மக்களுக்கு சரியான முறையில் சென்றடைய வேண்டும். டிஐஜியாக இருக்கலாம், அல்லது அங்கிருக்கின்ற எஸ்எஸ்பியாக இருக்கலாம், அல்லது ஹெச்குஏயாக இருக்கலாம், ஓஎஸ்ஆ இருக்கலாம், எல்லாருலேயும் அந்த தன்மையை பொதுவாக நான் காண்கின்றேன். ஆகவே இதில் மாற்றம் வேண்டும். ஆகவே சட்டம் ஒழுங்கு அமைச்சு அதிலே கூடிய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அந்த பஸ் தரிப்பு நிலையத்தை நாங்கள் கட்டுவதற்கு உடனடி நடவடிக்கைக்கு எங்களுக்கு ஏற்பாடு வேண்டும். அதிலே நாங்கள் மிக கவனமாக இருக்கின்றோம். ஆகவே அரசு இவ்வாறான விடயங்கள் இனிமேலும் நடைபெறாத வகையில் எங்களுக்கு ஏற்ற வழிகளை செய்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடும் இந்த வரவு செலவு திட்டத்தில் சட்டம் ஒழுங்கு அமைச்சு இவ்வாறான நிலைமையை கருத்தில் கொண்டுதான் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்க கூடும் என்று நான் கருதுகின்றேன். இந்த போலீசாரின் அசமந்த போக்கான நடவடிக்கைகள் சார்பாக போலீஸ் ஆணைக்குழுவின் கவனத்திற்கு நான் கொண்டு சென்றிருக்கிறேன். இன்னும் ஒன்றையும் இந்த சபையிலே நான் கூற விரும்புகின்றேன். கடந்த 10ஆம் மாதம் சென்ற மாதம் எனது அலுவலகத்திற்கு 11ஆம் தேதி அளவிலே பிற்பகல் 4 மணி அளவில் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் அவர்கள் எனது அலுவலகத்திற்கு வருகை தந்தார். அவரும் அவரது மனைவியும் அதோடு இருந்தார்கள். ஆனால் அவரிடம் வருகை தந்த அவர் என்னிடம் பல கேள்விகளை கேட்டுவிட்டு என்னை கடுமையாக விமர்சித்து என்னை தாக்க முற்பட்ட போது உடனடியாக எனது பாதுகாப்பில் இருந்த போலீசார் மற்றும் அமைச்சு பாதுகாப்பு பிரிவினர் அவரை தடுக்க முற்பட்டனர். அந்த வேளையிலே போலீசாருக்கு அவர் தாக்கியதில் படுகாயமடைந்து இரத்தம் கொட்டியது. அதன் பின் போலீசார் அழைக்கப்பட்டார்கள் உடனடியாக எனது அலுவலகத்திற்கு. எனது அலுவலகத்தில் தான் இந்த சம்பவம் நடந்தது. ஆனால் அந்த இடத்திற்கு அழைக்கப்பட்ட போலீசார் காலதாமதத்துடன் வந்தபோதும் அங்கு அவர்கள் எனது வாக்குமூலத்தை எதையும் பதிவு செய்யவில்லை. ஏனென்றால் டிஐஜியின் கட்டளை அங்கு அந்த காணி சீர்திருத்த ஆணையாளரை பாதுகாக்க வேண்டும் என்பது. ஆகவே அந்த வகையில் போலீசார் செயற்பட்டார்கள். உடனடியாக அங்கு அவர்கள் அவருக்கு சாதகமாகவே செயற்பட்டு சென்றுவிட்டு தாக்கப்பட்ட போலீசாருக்கு நீதி இல்லை, ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் சிறப்புரிமையை மீறிய வகையில் அங்கு நடைபெற்ற செயலுக்கும் நீதி இல்லை. நான் அடுத்த நாள் 12ஆம் தேதி போலீஸ் நிலையத்துக்கு சென்று எனது வாக்குமூலத்தை நானே பதிவு செய்து உடனடியாக அவரை சட்டத்தின் முன் நிறுத்துமாறு கோரியும் கூட இதுவரையில் அவர் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவும் இல்லை. அதே நேரத்தில் அவருக்கான ஏற்ற எந்த நடவடிக்கையும் அவர்கள் செய்யவில்லை. இதிலே டிஐஜி அதே போன்று ஹெச்கே போன்றவர்கள் மிக ஆதரவாக அந்த காணி சீர்திருத்த ஆணைய பணிப்பாளராக இருக்கின்ற விமல்ராஜ் என்பவருக்கு துணையாக இருக்கிறார்கள். இதற்கு காரணம் முன்பு எல்எல்ஆர்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த காணி சீர்திருத்த ஆணையாளர் முன்பிருந்த டிஐஜி ஒருவருக்கு அவரது மனைவி அவரது மருமகன் ஆகியோருக்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலே செங்கடி பிரதேச செயலாளர் பிரிவில் கழுவங்கேணி என்ற பகுதியின் கடற்கரையிலே 3 ஏக்கர் காணியை வழங்கியிருக்கிறார். இவ்வாறு லஞ்சம் ஊழல்களை கொடுத்து போலீசார் அந்த மயக்கத்தில் கிடக்கின்றார்கள். நீதியையும் நியாயத்தையும் அவர்கள் மாற்றுகின்றார்கள். ஆகவே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இது சார்பாக ஒரு விசாரணை குழுவை இந்த சபை ஏற்படுத்தி தர வேண்டும். போலீசாரின் நடவடிக்கை சார்பாக நான் அதனை முன்வைப்பதற்கு தயாராக இருக்கிறேன். இவ்விடயம் சார்பாக நான் போலீஸ் சேவை ஆணைக்குழுவுக்கு கொண்டு சென்றிருக்கிறேன். நீதியை வேண்டி நிற்கின்றேன். பாதிக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கு நீதி இல்லை. இங்கு அங்கே அவர்கள் தங்களது ஆதரவாளர்கள் லஞ்சம் ஊழல் போன்றவற்றுக்கு இடமளித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அதில் மாற்றம் வேண்டும். அந்த வகையிலே சட்டம் ஒழுங்கு அமைச்சின் இந்த நிதி சரியான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதனையும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்று எங்களது மதிப்புக்குரிய நெடுஞ்சாலைகள் உயர்கல்வி அமைச்சர் அவர்கள் இங்கு இருக்கின்றார். அவருக்கும் இந்த வரவு செலவு திட்டத்திலே பல நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் கடந்த காலங்களிலும் எங்களுக்கு வீதிகள் போன்றவற்றிற்கு உதவி வழங்கியிருக்கின்றார். இனிமேலும் அவ்வாறான உதவிகளை அவர் வழங்குவார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அவரிடம் இந்த இடத்திலே ஒன்றை கூற விரும்புகின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்திலே கோர்லைப்பட்டி பிரதேச செயலாளர் பிரிவில் நாசுவந்தி வாழைச்சினையை இணைக்கும் பாலத்தையும், அதேபோன்று பாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் கட்டுமுறிவு தட்டுமுனை பகுதியை இணைக்கும் பாலத்தையும், அதேபோன்று மண்முனை தென்னறி அதாவது பட்டிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவை அண்டியிருக்கின்ற அம்பலாந்துறை குறுக்கல் மடம் இணைப்பு பாலத்தையும், அதேபோன்று கிரான் பிரதேச செயலாளரில் இருக்கின்ற முரக்கட்டாஞ்சேனை படுவாங்கரை பகுதியை இணைக்கின்ற இணைப்பு பாலத்தையும் தாங்கள் தங்களது நிதியின் மூலம் இவ்வருடத்தில் அமைத்து தருவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். விசேஷமாக பட்டிருப்பு தொகுதியில் இருக்கின்ற பட்டிருப்பு பாலம் என்பது தற்போது உடைந்த நிலையில் சென்று கொண்டிருக்கின்றது. படுவாங்கரையின் முக்கிய பாலம், இந்த பாலம் புனரமைக்கப்படாவிட்டால் பாரிய அழிவு ஏற்பட சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே அந்த பாலத்தையும் விரைவாக கவனித்து அதனையும் புனரமைத்து தருமாறு கௌரவ அமைச்சர் அவர்களை இந்த சபையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் கடந்த சில காலமாக எங்களது விடயத்தில் கௌரவ அமைச்சர் இயன்றளவு ஆதரவை வழங்கி வருவதனால் இவ்விடயத்திலும் அவர் எங்களுக்கு உதவுவார் என நான் எதிர்பார்க்கின்றேன். அத்தோடு மட்டக்களப்பு மாவட்டத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் பொதுவாக நுண்கடன் மூலம் தற்கொலை பிரச்சனை நடைபெறுகிறது. ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்திலே கிழக்கு மாகாணத்தில் நுண்கடன் மூலம் பாதிக்கப்படும் மக்களுக்கு எந்த எதிர்கூறலும் நடைபெறவில்லை. இன்று நுண்கடன் மூலம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாத எங்களது மக்கள் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டு தற்கொலைக்கும் ஆளாகின்றார்கள். ஆகவே இதில் நீங்கள் கிழக்கு மாகாணத்தையும் சேர்த்து இந்த நுண்கடன் மூலம் துன்புறுகின்ற மக்களுக்கு குறைந்த வீதத்தில் குறைந்த வட்டி வீதத்தில் கடன் வழங்குகின்ற திட்டத்தை பலநோக்கு கூட்டுறவு சங்க வங்கிக் கிளையின் மூலமாக மேற்கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்றும் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடும் மீன்பிடி தொழிலுக்காக பல வளங்கள் பல ஆதரவுகள் வழங்கப்பட்டாலும் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எங்கள் மாவட்டத்திலே வந்து மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதனால் எங்களது மாவட்ட மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் பெரிய படகுகளை பயன்படுத்தியும் சட்டவிரோதமான முறையிலும் மீன்பிடி தொழிலை செய்வது எங்கள் மாவட்டத்திற்கு பெரும் பாதிப்பை உண்டு பண்ணுகின்றது. ஆகவே அது சார்பாக மீன்பிடி அமைச்சு கவனத்தில் எடுக்க வேண்டும். எங்களது மாவட்டத்தில் எங்களது வளம் அதாவது கிழக்கு வளம் உண்மையிலேயே கடந்த 1983 பிற்பகுதியில் கூடிய அளவு மீன்பிடி துறைக்கு உதவியை வழங்கியிருக்கிறது. ஆகவே அந்த வகையில் கிழக்கு மாகாண மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்புகின்ற வகையில் மீன்பிடி அமைச்சு கூடிய செயற்திட்டங்களை அங்கு அமுல்படுத்த முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோன்று விசேட தேவைக்குரியவர்கள் பலர் கிழக்கு மாகாணத்திலும் காணப்படுகின்றார்கள். அவர்கள் சார்பாகவும் இந்த வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்படவில்லை. ஆகவே இந்த வரவு செலவு திட்டத்தில் கிழக்கு மாகாண விசேட தேவைக்குரியவர்களையும் கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வரவு செலவு திட்டம் கிராம சக்தி திட்டத்தின் மூலம் மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டுவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கிராம சக்தி திட்டத்திலே சனத்தொகையை அடிப்படையாக கொண்டு அங்கு கிராமங்கள் தெரிவு செய்யப்படுகிறது. சனத்தொகையை அடிப்படையாக கொண்டு தெரிவு செய்யப்படும் போது அது முற்றுமுழுதாக வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்பும் என்று எதிர்பார்க்க முடியாது. வறுமையை அடிப்படையாக கொண்டு இந்த செயற்திட்டம் நடைபெற வேண்டும். வறுமையை அடிப்படையாக கொண்டு இத்திட்டம் நடைபெற்றால்தான் அது மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்ப முடியும். ஆகவே அந்த வகையில் இந்த ஒதுக்கீடுகள் அமையும் போது வறுமையை அடிப்படையாக கொண்டு செயற்படுகின்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும். இன்னும் ஒன்றை நான் இந்த மீன்பிடி அமைச்சின் கவனத்தில் கொண்டு வர விரும்புகின்றேன். இந்த வரவு செலவு திட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிரான் பிரதேச செயலாளர் பிரிவிலே வாகனேரி என்கின்ற பகுதி மிகவும் வறிய கிராமம். இந்த கிரான் பிரதேசம் என்று சொல்லுவது மட்டக்களப்பு மாவட்டத்திலே வறுமை நிலையில் இரண்டாவது சுட்டியில் இருக்கின்றது. ஆகவே இங்குதான் வறுமையாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த கிராமம் மிக மிக வறிய கிராமம். இந்த மக்கள் பெரும்பாலும் கல்வி அறிவு குறைந்தவர்கள். ஆனால் இந்த பகுதியின் வளத்தை வெளியார் வந்து மணலாகவும் மரங்களாகவும் சுரண்டி கொண்டு செல்கின்றார்கள். ஆனால் அந்த மக்கள் அங்கிருக்கின்ற குளத்தில் தான் நன்னீர் மீன்பிடி தொழிலை மேற்கொண்டு தங்கள் வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த மக்களில் அங்கிருக்கின்ற நன்னீர் மீன்பிடி சங்கம் அதே போன்று முள்ளிவட்டவான் நன்னீர் மீன்பிடி சங்கம், இந்த இரண்டு சங்கமும் இந்த குளத்தை பயன்படுத்தும் போது ஓட்டமாவடியில் இருந்து இங்கு சிலர் சட்டவிரோதமான வலைகளை பயன்படுத்தி அங்கு அந்த குளத்திலே மீன்பிடி தொழிலை மேற்கொள்ள முயற்சிக்கின்றனர். இது சார்பாக போலீஸில் முறைப்பாடு செய்தால் அவர்கள் நடவடிக்கை எடுக்கின்றார்கள் இல்லை. இதனால் அந்த மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர். வாழ்வாதாரத்தில் மிக கஷ்ட நிலையில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு இத்தொழிலும் கிடைக்கவில்லையாயின் அவர்களின் நிலை என்ன? ஆகவே இது சார்பாக மீன்பிடி அமைச்சு கவனம் செலுத்த வேண்டும். அத்தோடு இன்று வறுமை காரணமாக வெளிநாட்டு பணிப்பெண்களாக கிழக்கிய நாடுகளுக்கு பலர் சென்று கொண்டிருக்கிறார்கள். இது இந்த செயற்பாடு காரணமாக சமூக சீர்வழிவும் நடைபெறுகின்றது, சிறுவர் துஷ்பிரயோகங்களும் நடைபெறுகின்றது. ஆகவே இவ்வாறு வறுமையால் செல்லுகின்றவர்களை அவர்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய செட்டிட்டங்கள் இந்த முன்மொழிவிலே இடம்பெறவில்லை. வெளிநாட்டுக்கு செல்லுகின்றவர்களுக்கு அவர்களது வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பி அவர்களது வாழ்வாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய வகையில் செயற்திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். அவ்வாறான திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோமா இருந்தால் எமது நாடு பல வகைகளில் முன்னேறுவதற்கு இடம் இருக்கின்றது என்ற செய்தியையும் கூறி இந்த வரவு செலவு திட்டத்திலே என்னை உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு
செய்கின்றேன். வினாடி விசக காலத்தி
கரு நியோஜகத்தான துமணி மடக்கழுவு திசைக்கு கரு மந்திரி துமாகே தீர்க கதாவின் பஸ்ஸே மெம சம்முத்தி ஆண்டுவே துங்கினி ஆய்வே சம்பந்தவ வச்சன கீப்பையாக கதா கரண்ட லபிமகன சந்தோஷம் வேணும். அத்த வச்சே தில்துகம பிடுதக்குமே இவகேம ஆர்த்திக இலக்க அபியோக ஜெயகனிமத் லோபுரா சட்டவால் அத அனுகதமின் பவித்தின ஹரித்த சங்கல்பே அணுவ அப்பே ரட்டட அப்பே ரட்டது இதிலேட்ட கினையாமே அபிலாஷை அத்துவ இதிர்பாத் கருப்பு மெம ராஜே மே ஐவய கெனாப்பி சத்துபேரும் முதல் அமாத்தியத்துமா மங்கள சமரவீரமேத்துமா மம கியன்னட்டோன அப்பே பக்ஷி ஹிட்டபூ அமைத்துவரை இதுமா அப்பே பக்ஷி இது பொம நிர்மாணசீலிவ கட்டுத்துக்கலாம். அப்பே பக்ஷி மெத்துவன பிரகாஷ் மே சகஸ் கிரீம் பக்ஷ வியாப்த கிரீம் வேணி கட்டுத்து கொல்தி விஷால வகக்கீமாக் கப்பீமாக் கத்துவ இதுமா கட்டுத்துக்கலாம். இதுமா பக்ஷேங் இவத்த ஏமட்ட சிது கருணு கேன பக்ஷேங் இவத்தீம கேன அத்தவச்சேம்ம மங் மங் எத்துலு அப்பே பக்ஷிட்டு பூ ஜேஷ்ட சாமாஜிக்கோ விஷால வசம் கனகாட்டும் கிசை நமுத்து அது இதுமா எக்ஸஜா பக்ஷிட்டு கீழா எக்ஸத் ஜாதி பக்ஷ மே ஸ்ரீலங்கா இந்த பக்ஷ ரஜே சம்முத்தி ஆன்வி முதல் அமைத்துவரைய வசை இதில் பத்தரும் மே பலவினி ஆய்வாய வார்த்தா சம்பந்தவ அது மம் கியான விஷால பிரலிய நோனத் சட்டே ஜனதாவகே அது சோதனாவலி சோதனா அவும வச்சு ஆய்வே இத்தகோட்டு மேவர ஆய்வே பிடிபந்தோ ரட்டை சமஸ்த ஜனதாவம் பலாபுத்துனே மேக மெத்துவர் ஆய்வாய் வைக்கியலாம். முகது லங்கதி பயத்தின பலாத் பாலன மெத்துவரனே இவகையும் பலாத் சபா மெத்துவரனே ஜனதாவை வலாப்பொழுத்து வேணும். மே மெத்துவன வெளட்ட எதிர்பார்த்தீம சந்தா ஜனதாவை செவட்டீமே மெத்துவரணையா நத்தன் தாவக்காலிக்க சகநதியுமே மெத்துவரணையா சட்டைய ஆத்திக்கிய அமத்துக்க கரலா எதிர்பார்க்கிறப்பு ஆய்வையா பலாப்பொழுத்து நமுத் எவனி தத்துவக்கிட பகின் நெத்துவ எவனி தத்துவக்கிட எதுவட்டின் நெத்துவ ரட்டே ஆர்த்திக சம்பந்த சமாலோச்சனைய கரலா அது ரட்டை எம்கிசி ஆர்த்திக வசியம் இதிலிட்டு கினையாமே யோஜனா ராசியாக மே ஐவே சந்தாங்க விழா தீன மக்கினுக்கு கியானட்டோடு மேவர ஐவே யோஜனா மகிங் ஆர்த்திக வர்தனைய சீட பகதக்குவா இயல் நங்குவின் நான் நாங் வந்துட்டு எதுவும் அவதாப்படுத்துவேரும். இவகையும் துப்பத்கம தூரம் கரண்டா இவகையும் ஏ அணுவ உத்தமனே சீட ஹயதாக்குவா அடுக்கிரீமட்ட அவசிய கிரியா மாறு கண்ணட்டா எதுவும் யோஜனா கல்ல தீரும். இது மங்கித்தனம் மே கருணு கேன அப்பிட்ட சாயன துருட்ட சத்துரு என்ன புடுவாங் மேவா அப்பிட்ட சாட்சாத் கருகன்னு எப்படி லங்கா கருகன்னு புடுவாங்க கொம லேபுடும். இத்தகொட்டு தினத்த மூணு தின பிரச்சனை தமாய் மே ஆண்டுவ சட்டே ஜனதாவுக்கு ஜீவன வியதம் ஹெம தனிம் அஹன் லபின தியா தமாய் படுமில வேடி பாரிபோக்க திராவிய வெள்ளம் இல்லை வேடி இனிசா நொயே காக்காரே ஆண்டுவோட்டு கேகியத்தனை தோஸ் பாவரணும். மேகிட்ட பிள்ளைய மக்கள் செய்யுங்க எதுமா ஆய்வாய் எதிர்பார்க்கிறான்னு தின தேகத்துக்கு செல்லலாம். මෙරටේ අත්‍යවශ්‍ය ද්‍රව්‍ය කීපක මිල අඩු කළා. මේක මං හිතනවා සාමාන්‍ය ජනතාවට දුප්පත් ජනතාවට විශාල සහනයක්. මොකද මේ ජනතාව පරිභෝජනය කරන මේ රටේ සියලුම ජනතාව ප්‍රධාන වශයෙන් පරිභෝජනය කරන ද්‍රව්‍ය ගණනාවකම මිල අඩු කරලා තියෙනවා. සර්ව ආර්ථික සමතුලිතතාවය පවත්වා ගනිමින් යටිතල පහසුකම් සංවර්ධනය, තරුණ ව්‍යවසායකයන් දිරි ගැන්වීම, අධ්‍යාපනය, කෘෂිකර්මාන්තය, කර්මාන්තා සේවා වර්ධනයට බලපාන ඉතාමත්ම වැදගත් යෝජනා රැසක් මේ වර අයවැහි අඩංගු ඇති බව කියන්නට ඕනේ. ඒ අනුව රටේ සමස්ත සමාජ ආර්ථික පරිසරය පුළුල් කරමින් සියලුම ක්ෂේත්‍රයන් ගැන අවධානය යොමු කරමින් හරිත සංකල්පය ප්‍රවර්ධනය කරමින් සියලුම පාර්ශ්වවලට පිළිගත හැකි අයවැයක් තමයි මෙවර මුදල් ඇමතුමා මංගල සම්රිවිර ඇමතුමා ඉදිරිපත් කළා තියෙන්නේ. එතකොට මේ ආණ්ඩුව අපි දන්නවා පක්ෂ ගණනාවක්කින් සමන්විත පක්ෂයක්. එක්සත් ජාතික පක්ෂය, ශ්‍රී ලංකා නිදා පක්ෂය, මුස්ලිම් කොංග්‍රසය, තවත් සුළු පක්ෂ, මේ අය ගණනාවකින් සමන්විත ආණ්ඩුවක්. මේ ආණ්ඩුවේ මේ පක්ෂ අතර නොයෙක් මතයන් තියෙන, ප්‍රතිපත්තීන් තියෙන, අදහස්වල ගැටුම් තියෙනවා. ඒ සියලුම ගැටුම් වලින් ඈත් වෙලා හැලහැපීම් වලින් තොරව ප්‍රතිපත්ති මාලාවක් අඩංගු අයවැයක් එතුමා අද ඉදිරිපත් කරන්නට සමත් වෙලා තියෙනවා. ඒක නිසා මම හිතනවා මේක එක්තරා විදිහක ජයග්‍රහණයක්. මොකද මීට පෙර අයවැය ඉදිරිපත් කරපු වෙලාවේ පහුගිය දෙපාරෙම ශ්‍රී ලංකා ඉඳ අපක්ෂ අපිට සිද්ධ වුණා අයවැය ඉදිරිපත් කළාට පස්සේ යම් යම් කරුණු සම්බන්ධව යෝජනා කරන්න චෝදනා කරා. අපි අගමැතිතුමා හම්බෙලා කිව්වා මේ යෝජනාවට අපි එකඟ නැහැ. මේ යෝජනාවන් මේ රටේ ජනතාවට අහිත කරයි. නැත්නම් අපේ පක්ෂ ප්‍රතිපත්තිවල සමග ගැටෙනවා. මේව සංශෝධනය කරන්න කියලා මේ විදිහට සමහරව සංශෝධනය වුණා. අයව ඉදිරිපත් කරන්නට පෙරාතුව කරපු සාකච්ඡාවලදී අපි යම් යම් යෝජනා ඉදිරිපත් කළා. ඒ මුදල් ඇමතිතුමාගේ අදහස් එක්ක ගැටුණු වෙලාවක් තිබුණා. නමුත් මෙවර අයවැයේදී එවැනි කිසිම දෙයක් නැතුව අපි කාටත් එක වෙන්න පුළුවන් තත්ත්වයක් තියෙනවා. මේ අයවැයේදී කරපු ප්‍රධානම යෝජනාවක් තමයි විදුලි වාහන ප්‍රවර්ධනය සඳහා සහන ලබා දීම. මොකද අපි දන්නවා විදුලි බලයෙන් ක්‍රියා කරන වාහන මේ රටේ පරිසරයට හිතකර වාහන. එතකොට පෞද්ගල කාලේ මේ වාහන සඳහා බලාපොරොත්තු නොවුණු ආකාරයට බද්දක් තැනෙව්වා. වැඩි බද්දක් වැඩි කළා. මේ ගැන අපි ඇත්ත වශයෙන්ම විරුද්ධව කතා කළා. මේ ඉතාමත්ම අනපේක්ෂිත දෙයක්, අවස්ථාවේ හැටියට නොගලපෙන දෙයක්. ඒක නිසා මේක මේ බදු වැඩි කිරීම ඉවත් කරන්නට කියලා අපි ඉදලා හිටියා. නමුත් ඒක සිද්ධ වුණේ නැහැ. නමුත් අපි සන්තෝෂ වෙනවා අද සෑහෙන දුරකින් මේ මිල අඩු කරලා තියෙනවා. ඒ වගේම එතුමා ප්‍රකාශ කළා 2040 වෙනකොට ඛනිජ තෙල් වලින් ධාවනය වෙන වාහන වලින් සම්පූර්ණ ඉවත් වීමට යෝජනා වී තිබෙනවා. ඇත්ත වශයෙන් මේ යෝජනාව ළඟා කරගන්න පුළුවන් නම්, මේ සාක්ෂාත් කරගන්න පුළුවන් නම් ඉතාමත්ම හොඳයි. මොකද පරිසරයට හානි පැමිණෙන පමණක් නෙවෙයි මේ ඩීසල් පෙට්‍රල් භාවිතයෙන්, විශේෂයෙන්ම ඩීසල් භාවිතයෙන්. මොකද අපි දන්නවා විශාල වශයෙන් මේ රටේ විදේශ විනිමය අපිට වැය කරන්න සිද්ධ වෙලා තියෙනවා මේ ඉන්ධන නිසා. මොකද ඉන්ධනවලට යන වියදම අතිවිශාලයි. අද විදුලි බලයෙන් ඉපදවීමට වගේම වාහන දුවන්නත් අවශ්‍ය මේ ඉන්ධන ලබා ගැනීම සඳහා අපිට විදේශ විනිමය වැය කරන්න පුළුවන් වෙලා තියෙනවා. එතකොට මේ තත්ත්වයට අපි ගියොත් ඒ කියන්නේ විදුලියෙන් දුවන වාහන වැඩි කරන්න පුළුවන්කම ලැබුණොත්, ඒ තුළින් ඉන්ධන පරිභෝජනය අඩු කරන්න පුළුවන්කම ලැබුණොත් එය රටේ ආර්ථිකයට විශාල ප්‍රයෝජනවත් බලපෑමක් වෙනවා. මෙතෙන්දී එකක් කියන්න ඕනේ, මම එක්ග වෙනවා චම්පික රණු කැමතුමත් එක්ක. අදටත් මේ වෙනකොටත් අපේ රටේ විශාල වාහන අසබදයක් තියෙනවා. පාරවල්වල විශාල වශයෙන් වාහන වැඩිවීමක් තියෙනවා. පාරකට ගියහම අපිට දේශීය වාහනයක් අරගෙන යන්න බැරි තත්ත්වයක් තියෙනවා. මොකද වාහනවලින් එච්චර පිරිලා. ඒතර මේ තත්ත්වයේ ගියොත් මේ තත්ත්වය තවත් උග්‍ර වෙන්න පුළුවන්. නමුත් අපිට කියන්නට බෑ වාහනයක් අවශ්‍ය කෙනෙකුට වාහනයක් ගැනීමෙන් වලකිලා ඉන්නේ. වාහනයක් අවශ්‍ය කෙනෙකුට වාහනයක් ගැනීමට අවහිර කරන්න පුළුවන් කමක් නැහැ. එයාට වාහනයක් ලබා ගැනීමට පහසුකම් තියෙනට ඕනේ. ඒ වගේම මේ වාහන ඒ ජනාකීර්ණ අවස්ථාවලදී වාහන පාරට අනවශ්‍ය වශයෙන් දමා දිවවීම සම්බන්ධව යම්කිසි පරිපාලනයක් තියෙන්න ඕනේ කියලා මම හිතනවා. ඊළඟට මේ මේ තත්ත්වය ගැන අපි තවදුරටත් තව කල්පනා කරන අංශයක් තමයි මේ ත්‍රීවීලර් ගැන සංකල්පයක් ඉදපත් කළා. මොකද්ද මීට පස්සේ ත්‍රීවීලත් විදුලියෙන් දුවවන්න ඕන කියලා. ඒකත් හොඳයි. මොකද පෙට්‍රල් තමයි කියලා දැන් භාවිතා වෙන්නේ අපේ විදේශ විනිමය විශාල වශයෙන් වැය වෙනවා. ඒතකොට 3 wheeler එහෙම විකුණන්නත් ඒ වගේම දැන්ට පවතින 3 wheeler බංග්ලාදේශ වැනි රටවලට විකුණන්නත් වැඩ පිළිලා සකස් කරනවා කියලා එතුමා කිව්වා. ඒකත් අපි ඉතාමත්ම සන්තෝෂ වෙන කාරණයක්. නමුත් 3 wheeler අද රටේ එක්තරා විදිහක මං හිතනවා ලොකු ප්‍රශ්න රාශියක් ඇති කරලා තියෙනවා. එකක් තමයි අනවශ්‍ය විදිහට 3 wheeler අද පාරේ යෑම නිසා පාර පාවිච්චි කරන අයවලුන්ට අද ලොකු හිසරදයක්. මොකද නොඑක් විදියට මේ මාර්ග නීති කඩලා මාර්ග නීති උල්ලංඝනය කළා මේ 3 wheel පදවන සංඛ්‍යාව වැඩි. ඒ ඇයිට හරියාකාර පුහුණුවක් නොලැබුණත් 3 wheel එකක් අරගෙන පාරය ධාවනය කරන්න ඉඩකඩ සැලැස්වීම නිසා අද විශාල අනතුරු රාශියක් වෙනවා. අද අනතුරු 100ක් ගත්තොත් අනතුරු 60ක් මම හිතනවා 3 wheel සම්බන්ධ අනතුරු. ඒවයි ගමන් කරන අයට ආරක්ෂාව අඩුයි. ඒ ආරක්ෂාව නැතිකම නිසා ඒගොල්ලන්ගේ ජීවිත විනාශ වෙනවා. ඒ වගේම නොඑක් ආකාරයෙන් නුපුරුදු අය විසින් පදවන 3 wheeler ගිහිලා නොඑක් තැන්වල ගැටිලා හානිකර තත්ත්වයන් ඇති වෙනවා. ඒ වගේම තමයි මේ අද ගම්බද තරුණයෝ තමුන්ගේ ශ්‍රමය වැය කරලා යම්කිසි නිෂ්පාදනයක යෙදෙනව වෙනුවට කොහොම හරි කීයක් හරි අරගෙන 3 wheeler එකක් අරගෙන ඔය නගරේ නවත්තගෙන කාගෙන් හරි හයර් එකක් කුලියක් ලැබෙයි කියන බලාපොරොත්තුවෙන් අද ඒගොල්ලෝ ඉන්නේ. ඒගොල්ලෝ මුළු කාලෙම ඒකට තමයි වැවෙන්නේ. අද දැන් අපේ ප්‍රදේශ බැලුවහම අද මැණික් පතල් වැනි ස්ථායන් වල වැඩ කරන්න අද ශ්‍රමිකයන් නැහැ. ශ්‍රමිකයෝ මොකද කරන්නේ? තරුණයෝ මොකද කරන්නේ? කොයින් හරි 3 wheel එකක් හොයාගෙන පාරක හන්දියක නවත්තගෙන ඉන්නවා මේ 3 wheel hire එකක් ඒ කියලා. ඒ විදිහට අද විශාල ආර්ථිකයේ බලපාන තත්ත්වයක් මෙතන මේකේ ඇති වෙලා තියෙනවා. ඉතින් මේව ගැනත් අපි හිතන්නට ඕන 3 wheel හිමියන්ට සහන සලස්වන්න වගේම 3 wheel ලබා ගැනීමට මිලේට ගන්න අපි සහන සලස්වන්න ගන්න මේ තුලින් ඇතිවෙනා වූ සමාජ ආර්ථික ප්‍රශ්න ගැනත් අපි මං හිතනවා අපි කටයුතු කරන්නට ඕන. ඒකම මේ වාහන විදුලි වැඩෙන් ක්‍රියා කරන සැලැස්වීම වෙනවා සමගම වාහනවල බැටරි චාර්ජ් කිරීම සඳහා අවශ්‍ය කරන ස්ථාන ඇති කරන්න කටයුතු කරන ඕනේ විශේෂම ජනාකීර්ණ ප්‍රදේශවල. එහෙම නැත්නම් බැටරිය බැස්සට පස්සේ වාහනේ නතර වෙනවා. දැන් තියෙන තත්ත්වය ඒකයි. දැන් උගත් තැන්වල මේ බැටරියෙන් හයිබ්‍රිඩ් වාහන බැටරිය බැස්සට පස්සේ නතර වෙනවා. මොකද ඒව චාර්ජ් කරන්න ස්ථාන ඒ අවශ්‍ය පරිදි තාම සකස් වෙලා නැති නිසා. ඉතින් මේ ගැන මම හිතනවා කල්පනා කරන්න ඕනේ. ඊළඟ වැදගත් යෝජනාවක් තමයි එතුමා කරු මේ කෘෂි කර්මාන්තය සහ ගොවිය ආරක්ෂා කර ගැනීමට රක්ෂණ ක්‍රමයක්. මොකද අපි දන්නවා අපේ රටේ තාමත් 70%ක් ජීවත් වෙන ගොවිතැන. එතකොට මේ ගොවිතැනට අද අයහපත් කාලයක් අද ලැබිලා තියෙනවා. මොකද අපි පෙරදිග ධාන්‍යාගාරය කියලා අපේ රටේ ඉස්සෙල්ලා හැඳුන්වුනේ ප්‍රධාන වශයෙන් මේ ගොවිතැන. ඒගොල්ලෝ පෞගිය කාලේ අපි වීවලින් ස්වයංපෝෂිත වෙලා තිබුණා. අද ඒ ස්වයංපෝෂිතකම නැති වෙලා තියෙනවා. මේ ප්‍රධාන වශයෙන් හේතු වෙලා තියෙන්නේ දේශගුණික විපර්යාස. පහුගිය අවුරුදු තුනේම වර්ෂාව ඉතාමත්ම අඩුවෙන් තමයි මේ වීගොවිතැන් කරන ප්‍රදේශවලට ලැබුණේ. ඒ වගේම අපි දන්නවා සියලුම භෝගයන් වලට බලපාන විදියට අයිතකරව බලපාන විදියට වර්ෂාව සීමා වුණා. මේ වර්ෂාව නැතිකම නිසා ජලය නැතිකම නිසා අද කෘෂි කර්මාන්තය වැටිලා. ඊළඟ ගොවියන් අද යම් යම් කුලි වැඩ කරන්න වෙන තැන්වල වැඩ කරන්න අද යොමු වෙලා තියෙනවා තමුගේ ජීවිකා උත්සව සඳහා. මෙන්න මේක නිසා අද තමන්ගේ සියලු සිය සත උගසට තබා ගොවිතැන වෙනුවෙන් මුළු ජීවිතය කැපකරන ගොවි ජනතාව ආරක්ෂා කිරීමට මෙවර අවයන් නවරක්ෂණ ක්‍රමයක් යෝජනා කරලා තියෙනවා. ඒ ආරම්භය සඳහා රුපියල් මිලියන 3000ක් මේ අයවැයෙන් වෙන් කරලා තියෙනවා. මේ ඉතාමත්ම හොඳ යෝජනාවක් කියන එක මේ අවස්ථාවේදී මම ප්‍රකාශ කරන්නට ඕනේ. එතකොට මේ රක්ෂණ ක්‍රමයෙන් වී බඩේනුඟු ලුකු ලූණු අල මිරිස්වැනි භෝග පහක් ආවරණය වෙනවා. පහක් හෝ හයක් ආවරණය වෙනවා. ඒ මේ මගින් යම්කිසි හානියක් සිද්ධ වුණොත් ඒ වගාවට රුපියල් 40,000ක් ගෙවන්නට නියම වෙලා තියෙනවා. මම හිතනවා මේක ඉතාමත්ම කවුරුත් සතුටු වෙන යෝජනාවක් කියලා. මොකද අහිංසක ගොවියන්ට ඒ ආපදා තත්ත්වයකට පත් වුණාට පස්සේ එයාට යම් යම් සහන රජයෙන් සලසලා දුන්නත් ඒව කොසේවත් ප්‍රමාණවත් වෙන්නේ නැහැ. සමහරට ඒවා ලැබෙන්නේත් නැහැ. ඒ නිසා මේ රක්ෂණ ක්‍රමය පුළුල් ආවරණයක් ඇතුව ක්‍රියාත්මක කළොත් ඉතාමත්ම හොඳයි. ඊළඟට තව එකක් කතා කරන්න ඕනේ මේ වෙලාවේ රජයේ අවධානය යොමු කරන්න. අද ග්‍රාමීය ආර්ථිකය විශාල වශයෙන් කඩා වැටුණා. මොකද ග්‍රාමීය ආර්ථිකයේ තිබුණ ගම්මිලිස් වගේ දේවල් වල මිල ඉතා පහළට වැටිලා. එදා රුපියල් 1200ක් තියෙන ගම්මිලිස් කිලෝක මිල අද රුපියල් 600ක් 450ක් බවට පත් වෙනවා. අද තියෙන චෝදනාව තමයි අපේ රට වඩා බාල ගම්මිලිස් විශාල වශයෙන් නිපදවන වියට්නාම වගේ රටවල් වලින් මේ රට ගම්මිනිස් ගෙනැල්ලා එහෙම නැත්නම් මේ රටේ නමින් ඒ ගම්මිනිස් ඉන්දියාවේ රටවල් වලට අපනයන කිරීම. අද ඉන්දියාවේ සමහර වරායවල් වල අපේ රටින් යවන ගම්මිනිස් ටොන් ගණන් අද ගෝණි වල දාලා අද ගාල් කරලා තියෙනවා, පීලි ගහලා ගොඩ කරලා තියෙනවා. මොකද හැම ගෝණියක්ම හැම මිටියක්ම අද එතන පරීක්ෂා කරලා තමයි ඒ අය ඇතුළට ගන්න. හේතු වෙලා තියෙන්නේ අද විශාල වශයෙන් අපේ ගම්මිනිස් වලට මේ වියට්නාම් ගම්මිනිස් කලවම් වෙලා සමහර අය කෙලින්ම වියට්නාම් ගම්මිනිස් යවනවා. මේක විශාල හානියක් වෙලා තියෙනවා. අත වශයෙන් පෞගේ කාලය තුළ මේ සම්බන්ධව සාකච්ඡා කළා කැබිනට් මණ්ඩලේ පවා. ඒ වගේම අද ග්‍රාමීය ආර්ථික අමාත්‍යාංශයට මේ සම්බන්ධ වයිකීම් පැවිදිලා තියෙන්නේ. ඒ ග්‍රාමීය ආර්ථික මේ අමාත්‍යාංශයෙන් මේ සම්බන්ධ කුමන පියවරක් ගත්තද කියන එක අපිට තාම තේරුම් ගන්නට බෑ. මොකද මේ කාරණේ මේ තියෙන තත්ත්වයේ කිසිම ලිහිල්වීමක් තාම වෙලා නැහැ. දැන් පෞගේ කාලේ තේමිල බැස්සාම මිනිස්සුන්ට ආදායම් මාර්ගයක් උනේ ගම්මිනිස්. අද සමහර තේවතු වලත් ගම්මිනිස් හිටවල, ඒ වගේම අනිත් ප්‍රදේශ වලත් ගම්මිනිස් හිටවල විශාල වගාවක් බවට පත් වෙලා තියෙනවා. නමුත් මේ මිල මේ විදිහට කඩාවැටීම නිසා ගම්මිනිස් ගොවියා අද කබලෙන් ලිපි රටන තත්ත්වයට පත් වෙලා තියෙන මේ ගැන කටයුතු කරන්නට ඕනේ. ඒ විතර නෙමෙයි, පැඟිරි මිල පැඟිරි එදා රුපියල් 10000ක් පමණ තිබුණ කිලෝ එකක් අද රුපියල් 4000ට 5000ට බෑලා. බුලත් පහුගිය කාලයේ කුණෑගල වැනි දිස්ත්‍රික්කවල වවන බුලත් එදා පකිස්තාන වැනි රටවලට ඇව්වේ බුලත් 100 රුපියල් 300 බැගින්. නමුත් ඒ අද රුපියල් 100ට බැහැලා. ඒ වගේම සාදික්කා රුපියල් 1000ට තිබිලා අද රුපියල් 300ට බැහැලා. මේ විදිහට ග්‍රාමීය ගාර්මීය කෘෂි කර්මාන්තේ එහෙම නැත්නම් ග්‍රාමීය ගොවියා අද විශාල වශයෙන් පීඩාකාරී තත්ත්වයට මුහුණ දෙන තත්ත්වයක් උදා වෙලා තියෙනවා කියන එක මම මේ අවස්ථාවේදී රජයේ අවධානය යොමු කරන්නට ඕනේ. ඒ ගොවියන් සම්බන්ධව එහෙම නැත්නම් මේ වගාවන් සම්බන්ධව යම්කිසි විධිමත් වැඩපිළිවෙළක් තියෙනට ඕනේ. ඒ වගේම මේ වෙනත් බාල තේවල් වාහන නිෂ්පාදනයන් අපේ වෙළඳපොළ හරහා වෙනත් රටවලට ආපනය වෙන කිරීම තුළින් මේ රටේ ඒ නිෂ්පාදනයන්ට සිදුවන හානිය වළක්වන්න කටයුතු කළ යුතුයි කියන එක මම විශේෂයෙන් කියන්නට ඕනේ. ඒ වගේම පහුගිය ගම් වතුරෙන් රත්නපුර ප්‍රදේශයේ කුඩා තේවතු හිමියන්ට විශාල හානියක් සිද්ධ වුණා. ඒ ගම් වතුරෙන් දින ගණනාවක්ම තමුන්ගේ තේවගම යටවීම නිසා ඒ තේවගම විනාශ වුණා. අද ඒවයි ආදායම් මාර්ග තාමත් නැති වෙලා තියෙනවා. ආදායම් ලැබෙන තත්ත්වයකට ඒ තේවග ගමන් නැවත පුනරුත්ථාපනය කරන්න බැරි වෙලා තියෙනවා. මේ අය ගැනත් මං හිතනවා විශේෂ සලකලා බලන්නට ඕන. ඊළඟ කාරණේ තමයි මේ බියර් කෑන් නිෂ්පාදන බදු අඩු කිරීම. මං හිතන්නේ මේක මම නම් පුද්ගලිකව මේකට එච්චර කැමති නැහැ. මොකද බියර් බීම හොඳයි. මේක එක්තරා විදිහක මධ්‍යම පන්තියේ නිකන් ජොලියට බොන කිවීමක් බියර් කියන්නේ. ඒතකොට ජොලියට බියර් බියන එකට වඩා මම හිතනවා මේ රටේ මත්පැන් බොන්න වීම සඳහා පාසුවන් සැලසුම් කොටසක් ඉන්නවා. ඒ තමයි මේ රටේ මහ පොළොව හාරන, ඒ වගේම කළුගල් කඩන, ඒ වගේම ඇඟ වේසලා වැඩ කරන කම්කරුවෝ. ඒ අය උදේ ඉඳන් හවස වෙනකම් වැඩ කළාම අනිවාර්යයෙන්ම යම්කිසි මත්පැන් ප්‍රමාණයක් බොන්න ඒගොල්ලෝ බලාපොරොත්තු වෙනවා. අපි කොච්චර කිව්වත් අපි පුටුවල වාඩි වෙලා ඉඳලා බොන්න එපා, මේ මත්පැන් ඇඟට මේ හානි කරයි කිව්වට ඒ මිනිස්සු එකෙන් වලකින්නේ නැහැ, වලකින්න බෑ. ඒගොල්ලෝ උදේ ඉඳන් හවස වෙනකම් අතපය වේසද වැඩ කරලා ගොල්ට ආවම ඒගොල්ලෝ බලාපොරොත්තු වෙන ඇඟපතේ වාරුව යන්න මොනව හරි බොන්න. අද ඒගොල්ලෝ බොන්නේ මොනවද? කසිප්පු. අද අපේ රත්නපුර ප්‍රදේශයේ වතුකරේ ඉන්න සියලු දෙනා වගේ අද බොන්නේ කසිප්පු. එයාට බොන්න බෑ. පෞගිය කාලේට ගල් අරකු කියලා වර්ගයක් තිබුණා. ඒ ගල් අරකු රුපියල් 700 750 තිබුණාට දැන් ඒක රුපියල් 1500යි. ඉතින් දවසට රුපියල් 1000ක් 1500ක් ගන්න මිනිහා අරකු ටිකක් බීලා හිටන් ඒක ගියාම ගෙදර කෑමට කන්න නැහැ. ඉතින් එහෙම කරන්න අමාරුයි. ඒ නිසා මම හිතනවා මේ බියර් මිල අඩු කරනට වඩා ඊළඟට වයින් මිල අඩු කරනට වඩා ඒවා මධ්‍යම පන්තික බීම. තව කීයක් වැඩි වුණත් එයාට ඒක ප්‍රශ්නයක් නෙවෙයි. අනිත් එක බීම අත්‍යවශ්‍ය නැහැ එයාට. නමුත් මේ අර ඇඟපතේ වාරුව යන්න මේ ගල් අරක්කු මිල රුපියල් 700 750 අඩු කරන්න කියන එක මම කියනවා විශේෂ සංශෝධනයක් මගින් හරි මුදල් ඇමැතිතුමාගේ. මොකද ඒක ඉතාමත්ම අවශ්‍යයි. අද කසිප්පු වඳුර විශාල වශයෙන් පැතිරිලා අද වතුකරේ බොහොමයක් දෙන අවුරුදු 50-55 වෙනකොට මිය යනවා. ඇයි? මේ කසිපු බීලා කසිපු රෝගීන් බවට පත් වෙලා මිය යනවා. මේ තත්ත්වය ඉස්සෙල්ලා තිබුණේ නැහැ. එයාට අර අඩු වියදමෙන් යම්කිසි අරක්කු වෙන දෙයක් තියෙනවා නම් මෙච්චර හානි කර නැහැ. මම කියන්නේ මත් දැන් අවශ්‍යමයි කියලා. නමුත් අවශ්‍ය කොටසක් ඉන්නවා. ඒ අයට ඒ පහසු අපි සලස්සල දුන්නේ නැත්තම් වෙන්නේ මේ රටේ අනාගතයේදී ඉදි අවුරුදු 4-5 තුළදී මේ රටේ ශ්‍රමය වැය කරලා වැඩ කරන්න මිසු නැති වෙනවා. තොට ඉළඟට ඉලාට මංකම් පතල් කම්කරු ගැන කියන්න ඕන. ඒ අයිත් ඒත් තත්ත්ව එකයි. පතල් කම්කරුවෝ උදේ ගිහිල්ලා සමහර විට මේ කිලෝමීටර් කාල භාගේ දෝනවල ගිහිල්ලා වැඩ කරලා හවසට ගෙදරාවම් මේ ගොඩට ආවාම එයා බලාපොරොත්තු වෙන මොනවාරි අඟපතේ වේදනාව යන්න බොඩ්. නමුත් අද ඒ මිනිසුන්ට එයත් නෑ. ඒ මිනිසුත් අද කසිප්පුවට ඇදිලා යනවා. මේක ඉතාමත් වේසනකාරී තත්ත්වයක්. ඒ නිසා රජයක් වශයෙන් මං හිතනවා අපි කල්පනා කර යුතු තියෙනවා. රටක ආර්ථික දියුණුව කරන්න සුළුවා මධ්‍යම පරිමාණ ව්‍යවසායකයන්ගේ දායකත්වය අතිශය වැදගත්. මේ ශ්‍රේෂ්ඨය දියුණු කිරීමට අපේ රටේ බැංකු ක්‍රමය තුළින් ධනාත්මක සහයෝගයක් ලැබෙන්නේ නැහැ. මුද අපි ණයක් ගන්න බැංකුවකට ගියාම කොළමිටියක් ලැබෙනවා. ඒක පුරවන්න ඕන, අපකාරය ඕන. මුක් අයට අපකාරය නැහැ. විශේෂයෙන්ම සුළු කර්මාන්ත ආරම්භ කරන්න බලාපොරොත්තු වන අයට අපකාරය හොයා ගැනීම අමාරුයි. එතකොට මේ නිසා එයට යම්කිසි ණය මුදලක් අරගෙන තමුන්ගේ ව්‍යවසායක් පටන් ගන්න අමාරුයි. මේ නිසා උඟ දෙනෙක් මෙයන් ඈත් වෙලා ඉන්නවා. තමුන්ට හැකියාව, ධාරිතාවය, කුසලතාවය තිබුණා. එතකොට මේවර අයවැය මේ කරුණු මේ සියලු කරුණුවට විසඳුමක් ලෙස සුළු හා මධ්‍යම පරිමාණ ව්‍යවසායකයන් දිරිගැන්වීම වෙනුවෙන් වෙනම සංවර්ධන බැංකුවක් ස්ථාපිත කිරීමට යෝජනා කර තියෙනවා. ඒ සඳහා රුපියල් මිලියන 10,000ක් වෙන් කර තිබෙනවා. මේ මං හිතනවා ඉතාමත්ම කාලෝචිත කටයුත්තක්. මේ රටේ නිෂ්පාදනය වැඩි කරන්න, ඒ වගේ මේ රටේ ස්වයං රැකියාව වැඩි කරන්න, ඒ වගේම මේ රටේ අපනයන වැඩි කරන්න හේතු වන කාරණයක්. එතකොට මේකෙන් අපකාර නොමැති වුණත් මේ අපේ මේ ණය මුදලක් ගන්න පුළුවන් කියන ප්‍රකාශය අයවැය ඉදිරිපත් කිරීමේදී ගරු ඇමතුමා ප්‍රකාශ කළා. මේක ඉතාමත්ම වැදගත් දෙයක්. ඒ නිසා ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, යෝජනා ගණනාවක් ඉදිරිපත් කරලා තියෙනවා. ඉතාමත් මොහොද. ඒ වගේ මේ රටේ ජනතාව වෙනුවෙන් සලකලා බලලා තව පියවර කීපයක් ගත යුතුව තියෙනවා. මං හිතනවා අපිට මේ සංශෝධන ඉදිරිපත් කරන අවස්ථාවේදී හරි ඒ යෝජනාත් ඇතුළත් කරලා මේ රටේ ජනතාවට වඩා ප්‍රයෝජනවත් අයවැය වාර්තාවක් බවට මේ පත් කරලා ලබන අවුරුද්දේ ඒ ජනතාවට ඒ සහනය ලබා දෙන්නට අපිට පුළුවන් වෙයි කියන බලාපොරොත්තු ප්‍රකාශ කරමින් මගේ වදනේ අවසන් කරනවා.